ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 4. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எடுத்துக்காட்டு வெண்பா. மாயா தனு விளக்கா மற்ற உள்ளம் காணாதீர், ஆயாதாம் ஒன்றை அது அதுவாய் வீயாத வன்னி தன்னை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டாம்போல் தன்னை மலம் அன்று அணைதல்தான். இப்போ இந்த ஆணவமானமாகிய உள்ளம் என்பது, இந்த பாருங்க, இங்க உள்ளம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க. இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் மாயா தனு விளக்கா மற்ற உள்ளம். உள்ளம் என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? நம்ம உள்ளம்னா அந்த கரணங்களை ஒண்ணு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளம் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. இந்த உயிரானது ஆணவமலை மறைப்பில், ஆணவமலை இருளில் மறைப்புண்டு கிடக்கிறது. அப்படி கிடப்பதினாலே மாயா தனு விளக்கு, மாயா தனு விளக்கா காணாதேல், மாயை காரணமாக, மாயையினுடைய காரியமாக வந்த இந்த உடம்பு, இந்த உடம்பை விளக்காக கொண்டு உலகத்தை எல்லாம் அது காணுகிறது, அனுபவிக்கிறது, உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது. அப்படி இந்த மாயையிலிருந்து, மாயினுடைய காரியமாக வந்த இந்த உடம்பை கொண்டு இந்த உலகத்தை அது அனுபவிக்காவிட்டால், அறியாவிட்டால் யாதொன்றையும் அறிய முடியாது. இந்த உடம்பு கிடைக்கலன்னு வச்சுங்க, நம்மளால எதையும் கடவுளை கூட அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த அப்படி இந்த ஆணவமலமானது உயிரை மறைத்திருக்கிறது. இந்த மறைத்திருக்கின்ற உயிருக்கு அறிவிளக்கம் தருவதற்காக மாயா தனு விளக்காம், அதாவது இருள் நேரத்துல நம்ம வழி தேடி கொண்டு போகும் பொழுது நமக்கு கைவிளக்கு எவ்வாறு பயன்படுகிறதோ அப்படி ஞானத்தை அடைவதற்கு இந்த உடம்பானது விளக்காக பயன்படுகிறது. இது நமக்கு ஆணவ மலத்தை நீக்க வந்த ஒரு ஒளி. முழு ஒளி இல்ல, இராக்காலத்து ஒளி என்று சொல்வார்கள். இராக்காலத்துல வெளிச்சமாக நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற அந்த ஒளியானது, பகல் வந்தால் கையில ஒரு விளக்கு வச்சிருக்கோம், பேட்டரி லைட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம், சூரியன் வந்துட்டுனா அந்த அந்த விளக்கினால நமக்கு ஏதாவது பயன் உண்டா? விளக்கு இருந்தா அந்த ஒளியிலே மயங்கி போய்விடும். அதுபோல இந்த உடல் ஆணவமலம் இருக்கின்றவர்களே ஒளியாய் தரும். இறைவுடைய தரிசனம் பெற்ற பிறகு இந்த உடல் தேவையில்லை. இந்த உடல் இல்லாமலேயே அந்த இறை அருளை நாம் பெறலாம். இதுக்கு ஒரு ஓமை சொல்றாங்க. மற்ற மலம் மாயை கண்மங்களின் வேறாய் ஆன்மாவுக்கு சகசமாய் இருக்கின்ற ஆணவமலம் அன்று தன்னை அணைதல், ஆன்மா என்று உண்டோ அன்றே மறைத்து நிற்கின்ற அந்த ஆணவமலமானது எப்படி வந்து இந்த உயிரை அணைகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அது அதுவாய் ஈயாத எல்லா பொருள்களிலும் மறைந்து அது அதுவாய் கெடுதலின்றி நிற்கின்ற ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெருப்பை தனக்குள் மறைத்து வைத்து தான் ஒன்றே உள்ளது போல் இருக்கின்ற விறகு. விறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விறகுல நெருப்பு இருக்கிறது தெரியுதா? எல்லாவர்களையும் நெருப்பு இருக்கு, எல்லா பொருளையும் நெருப்பு இருக்கு. நம்ம சிறப்பா எடுத்துக்குவோம் விறகு. விறக பார்த்தா விறகுதான் தெரியுது, நெருப்பு எங்கேயாவது தெரியுதோ? இல்ல. அப்படி இந்த உயிரை ஆணவமலம் மறைத்து கொண்டு கடம்போல உயிரை ஆக்கி மலமே இருப்பது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த ஆணவமலத்துக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கிறது. எப்படி விறகே கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் அந்த விறகுக்குள்ளே அந்த நெருப்பு மறைந்து இருக்கிறது, அதுபோல ஆணவமலத்துக்குள்ளே உயிரானது மறைந்து இருக்கிறது என்று அந்த செய்தியை சொல்லுகிறார். அது அதுவாய் வீயாத வன்னி தன்னை தன்னுள் மறைத்து, வன்னி வன்னினா நெருப்பு, தன்னுள் மறைத்து தனக்குள்ளே நெருப்பை மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றாம் காட்டாம், காட்டாம் போல், காடு காட்டாம் அப்படின்னாக்கா விறகு. விறகு எவ்வாறு நெருப்பை தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறதோ அதுபோல ஆணவமலம் இந்த உயிரை தனக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு உயிர் என்று ஒன்று வெளிப்படாமல் தோன்றாதது போலவே செய்து விடுகிறது. அதான் சொல்லுகின்றார்கள், வசித்திட வரும் வியாபி. உயிர் தனித்து நிற்பது அல்ல, எதையாவது ஒன்றை அது சார்ந்துதான் இருக்கும். அது இந்த உடலை சார்ந்தால் உடல்மயமாக வசித்திட வரும் வியாபி. உடலை சார்ந்தால் உடலா இருக்கும், இறைவனை சார்ந்தா இறைமயமாயிடும், சிவமாம் தன்மை உடையதாக மாறிவிடும். ஆணவத்தோடு அத்துவிதமானது போல் மெய்ஞான தானியினோடு அத்துவிதமாகினால் என்னாலோ. எப்படி ஆணவத்தோடு நம்ம அத்துவிதமாயிருக்கோம், பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கோம், ஆணவம் தான் இருக்கிறது என்பது போல ஆகிவிடுகிறது. அதுபோல சிவத்தோடு நாம் அத்துவிதமாகிவிட வேண்டும், பிரிப்பின்றி நிற்க வேண்டும், அந்த நாள் என்னால் என்று தாய்மானவர் இதை சொல்லுகின்றார். இந்த இடத்துல இதுல ஓமையும் பொருளும் எப்படி விளக்கப்படுகிறதுனா, விறகு அது ஆணவ மலம், விரைவினுள் இருக்கின்ற நெருப்பு, ஆணவமலத்துக்குள்ள இருக்கின்ற உயிர். நெருப்பு இருப்பது தோன்றாமை, நெருப்பு இருப்பது நமக்கு விரகல தோணல, அதுபோல உயிர் இருப்பது விரகல, உயிர் இருப்பது ஆணவமலத்துல உயிர் இருப்பது நமக்கு தோன்ற மாட்டேன் என்கிறது. விறகோடு நெருப்பு அத்துவிதமாய் கலந்து இருக்கிறது, அதுபோல ஆணவத்தினோட உயிரானது அத்துவிதமாய் கலந்து இருக்கு, இதான் சொல்லுகின்றன. ஆகவே மாயையும் கண்மமும் நம்முடைய அறிவை விளக்குகின்றன. அறிவை விளங்குவதற்காக மாயையும் கண்மமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாயையுடைய கருவிகள் அறிவை விளக்க வந்தவை. கண்மத்தினாலேயே கருவிகளின் செயற்பாடு நிகழ்கிறது. கண்மம் இருக்கிறதுனாலதான் நம்ம செயல்படுகிறோம், செயல்படுகிறதுனால அறிவு மேலும் விளக்கமாகிறது. ஆகவே கண்மமும் மாயும் நம்மை அறிவு விளக்க வந்தவைகள். நம்முடைய செயல்பாட்டினால்தான் அறிவு நமக்கு விளங்குகிறது. ஆகவே ஆணவத்துக்கும் மாயைக்கும் ரொம்ப நிரம்ப வித்தியாசமாக இருக்கிறது. மாயை தான் நமக்கு மயக்கத்தை தருகிறதுங்கிறாங்க, அப்படி உண்மை கிடையாது. ஆணவரத்தோடு சேர்ந்து இருப்பதனால்தான் மாயை கூட நமக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஆணவம் இருள் போன்றது, மாயை விளக்கு போன்றது. ஆணவம் உயிரோடு இயற்கையில் உள்ளது, உயிரோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு, பிரிக்க முடியாதபடி அத்தீதமா இருக்கு. ஆனால் மாயை உயிருக்கு வேறாக இருக்கிறது, பின்பு வந்து சேர்ந்தது. ஆணவம் உயிரோடு கலந்து இருக்கிறது, மாயை உயிருக்கு வேறாக இருக்கிறது. உயிர் வேற, உடம்பு வேற. ஆணவம் காரணம் இல்லாமலே நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. மாயை காரணம் பற்றி, ஒரு காரணம் பற்றி வந்திருக்கிறது. என்ன காரணம் அது? ஆணவமலத்தை நீக்குவதற்காக வந்த காரணம். இந்த ஆணவமலமானது நம்ம அதை பத்தி பல விதமா நிறைய அதை பத்தி சொல்லி இருக்கிறோம். அதை பத்தி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள அந்த ஆணவமலத்திலிருந்து நம்ம நீங்கலாம். ஆணவமலம் தான் காரண அவத்தைகள் மூன்றையும் நமக்கு உண்டு பண்ணுகின்றன. அந்த காரண அவத்தைகள் என்னென்ன? கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் என்பது, கேவலம் என்றாலே தனிமைன்னு பொருள். நம்ம வேற ஒரு கருவிகளும் கூடாமல், இப்ப எத்தனை கருவிகளும் இருக்கு நம்ம? சகல விதமான கருவிகளும் கூட இருக்கும். ஆனா சகலம், நம்ம ஒரு கருவியும் கூடாம தனியா இருக்கும். எதோட தனியா இருக்கும்? ஆணவமலத்தோட இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற அந்த நிலைமைக்கு கேவலம் என்று பெயர். அப்பொழுது உயிர் வெளிப்படாமல் இருக்கிறது. எது மறைஞ்சிக்கிட்டு இருக்க? ஆணவம் தான் இருக்கு, உயிர் உள்ளே மறைஞ்சிருக்கு. எப்படி விறகுக்குள்ளே நெருப்பு மறைந்து இருக்கிறதோ அதுபோல ஆணவம் மட்டும்தான் இருப்பதாக தெரிகிறது. உயிர் என்பது அது இருக்கிறதற்குடைய எந்த விதமான அடையாளமும் அங்கு இல்லை. எவ்வளவு மோசமான நிலை பாருங்க. அப்படிப்பட்ட நிலை, அந்த நிலை அது வந்து கேவல நிலை அல்லது தனி நிலை என்று நாம் சொல்றோம். அதுக்கு அடுத்தது அதை, அந்த கேவல நிலையிலிருந்து கடவுள் தான் நம்மளை சகல நிலை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆணவமலம் காரணமாக மாயாமலத்தையும் கர்மமலத்தையும் சேர்த்து இருக்கிறார். 35 கருவிகளோடு கூடி கண்ணு கரண புவன போகங்களோடு இந்த உலகத்தில் நம்ம வசிக்கிறோம். நம்ம உடம்பு, உடம்புக்குள்ள இருக்கின்ற கருவிகள். அப்பதான சிறப்பு அறிவு உண்டாகுது. சொன்னோம் நம்ம சாதாரண நிர்விகற்ப காட்சி கிடைக்குது கண்ணால பார்த்தா. ஆனா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் செயல்பட்டால் தான் நமக்கு சவிகற்ப காட்சி, சிறப்பு அறிவு நமக்கு உண்டாகிறது. அந்த சவிகற்ப காட்சி வந்த பிறகு புத்தியால் தீர்மானித்து இன்பத்தையோ துன்பத்தையோ முகத்தையோ நாம் அடைகிறோம். அனுபவம் அடையறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் வாழ்வதற்கு வேண்டிய உலகத்தையும் தந்திருக்கின்றார். அப்புறம் அனுபவிக்க வேண்டிய போகங்களையும் உலகத்தில் படைத்திருக்கிறார். ஆகவே இப்போ சகல நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று நமக்கு ஒளி கொடுக்க முடியாததினாலே கொஞ்சம் மெல்ல மெல்ல நம்முடைய அறிவை மலர்த்துவதற்காக இறைவன் இந்த கருவிகளை கொடுத்தாலும் இப்பொழுதும் கூட ஆணவமரம் நம்மோடு இருக்கிறது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கடு இருட்டில் இருந்தோம், இப்போ கொஞ்சம் வெளிச்சமும் கொஞ்சம் இருளும் இருக்கு. இதுதான் பெரிய ஆபத்து, பெரிய உணர்வு உண்டு பண்ணும். அப்ப என்ன செய்யும்? நமக்கு இருளும் வெளிச்சமும் கலந்து இருக்கிற நிலையில ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நாம் கருதி விடுவோம். நமக்கு உச்ச உறவினாக இருக்கக்கூடிய கடவுளை நினைக்க மாட்டோம். தற்காலிக உறவாக இருக்கக்கூடிய, தோன்றி மறையக்கூடிய எல்லா பொருள்களையும் நமக்கு வேண்டிய பொருள்கள் என்று நாம் கருதி அதோடு சேர்ந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவோம். அப்பதான் நமக்கு பொருளை விபரீதமாக உணர்வோம். அப்படிப்பட்ட நிலை இந்த சகலத்தில் உண்டாகிறது. இந்த சகல நிலையில் இறைவன் நம்மை வினை வழியே செலுத்தி செலுத்தி பக்குவப்படுத்தி சொர்க்க நரகங்களுக்கு நம்மை ஆட்படுத்தி மீண்டும் பிறவிக்கு வரை செய்து நம்முடைய வினைகளை எல்லாம் ஒழித்து ஆணவமலத்தை எல்லாம் தீர்த்து அப்ப நம்ம முழுதுமாக இறை உணர்வோடு நிரம்ப செய்து சிவமந்திரனை நமக்கு அவன் இந்த பக்குவத்தின் மூலமாக நமக்கு வழங்குகிறான். அப்படி வழங்கிய பிறகு ஆணவமலத்தில் விடுபட்ட நிலையில் நம்ம எங்க போயிடுவான்? சுத்த நிலை. எத்தனாவது நிலை அது? மூன்றாவது நிலை. அப்ப நமக்கு காரண நிலைகள் மூன்று இருக்கின்றன. கேவலம் நம்ம இருந்தது, இப்பொழுது இருப்பது சகலம், இனி நாம் அடையக்கூடியது சுத்த நிலை. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை. இதெல்லாம் ஆணவமலம் இருப்பதனால நமக்கு வரக்கூடிய ஆணவமல சேர்க்கையினால நமக்கு வந்து அமைந்தக்கூடிய நிலைகள் இந்த நிலைகள். இது ஆணவமலம் வியாபக பொருள், ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வியாபக பொருளுக்கு இடப்பெயர்ச்சி உண்டா? வியாபக பொருளுக்கு இடப்பெயர்ச்சியே கிடையாது, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்போ நம்ம முக்தி நிலையிலே ஆணவமலம் நம்மை விட்டு நீங்கிட்டுன்னா நம்ம அது இல்லாத இடம் ஒண்ணு இருக்கா? இல்ல. ஆனால் ஆணவம் தன்னுடைய வலிமையை நம் மீது செலுத்த முடியாமல், இப்பொழுது இங்க இடத்துல சூரியனுடைய பிரகாசம் இருந்து கொண்டிருக்கிறது, அங்க வெளிச்சம் அடிக்கிறது, இங்க வந்து இருட்டாரு இல்லையா? அப்ப சூரியனும் இருக்கிறது இருட்டும் இந்த இடத்துல இருக்கு, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் கொடிக்கவில்லை சொல்றாங்க பாருங்க. அப்போ இப்ப ஒளி வேகமாக வந்தோடனே இருள் தன்னுடைய சக்தியை மடக்கி கொண்டு விலகி நிக்குது. எப்ப ஒளியுடைய ஒளி இல்லாமல் போகிறதோ அப்ப என்ன பண்ணு? இருள் சூழ்நிலை. அதனாலதான் மணிவாச பெருமன் என்ன சொல்றாரு? சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. அப்ப நம்ம இறை உணர்வோடு சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும், கெட்டியா இறுக்கி பிடிச்சுக்கணும், இல்லன்னா எது வந்து பூந்துக்கும்? ஆனா மலை அழுக்கு, அதனால் விளையக்கூடிய துன்பங்கள் நமக்கு வந்துடும். ஆகவே சுத்த நிலையில் ஆணவமலமும் இருக்கிறது, ஆனால் தன்னுடைய வலிமையை நம் மீது செலுத்த முடியாது. ஏனென்றால் ஆணவமலத்தினுடைய உண்மையை இறையருளால் நாம் முழுதாக உணர்ந்திருக்கிறோம். ஆணவமலம் என்ன பாடுபடுத்துங்கிறது நமக்கு நல்ல அனுபவத்தில் தெளிவாகி இருக்கிறோம். ஆகவே இந்த துன்பத்தை தருகின்ற ஆணவமலத்தினுடைய பக்கமே நம்முடைய கவனம் செல்லாது, உயிர் செல்லாது. அது இறைவனை இறுக்கியா கெட்டியா பிடிச்சிடும். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே. மற்ற பற்று எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பற்று நான் மத்தியிலேன் கண்டாய், பற்று நான் மத்தியிலேன் கண்டாய், மற்ற நான் பற்றியிலேன் கண்டாய் என்றெல்லாம் பெரியவர்கள் இதை சொல்லுகிறார். அதனால இறையனுடைய உணர்வுதான் நம்ம இந்த ஆணவமலத்திலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்றும். ஆகவே இடப்பெயர்ச்சி இல்லை. இப்ப இந்த உடம்பு எப்படின்னா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு அளவுக்கு உயிர் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு பாசுபடத்துல குட்டம், அதுல ஒரு கல்லது குட்டேறாங்க, குட்டேறினோம்னா அந்த இடத்துல தண்ணீர் விலகுகிறது, அந்த பாசி விலகுகிறது, அந்த பாசி விலகுன இடம் தான் நம்ம உடம்பு. இப்ப உயிர் இந்த அளவு மட்டும் பிரகாசிக்கிறது, வியாபகம் முடியாது. ஆனா இங்க இந்த மற்ற வியாபக இடத்துல என்ன நிறைஞ்சிருக்குப்பா? ஆனவன நிறைஞ்சிருக்கு. அதனால அறியாமையில் ஆழ்ந்திருக்கு நம்முடைய உயிர். இப்ப எந்த இடத்துல அறிவு பிரகாசிக்குது? இந்த உடம்பு அளவு கல் விட்டேஞ்ச இடம் இது, இந்த உடம்பு அளவு பிரகாசிக்குது. சரிங்களா? நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, ஆணவ மலத்தினால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அணுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது நம்ம வியாபக பொருளாகிய நம்ம அணுவாக செய்திருப்பதனால் ஆணவ மலத்துக்கே ஒரு காரண பெயர் ஆணவம் அப்படின்னு. அணுப்படுத்தி இருப்பதனால் ஆணவம். ஒன்றதாய் அநேக சக்தியுடையதாய், ஒரே ஒன்றுதான் ஆனால் ஏராளமான சக்திகளை உடையது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது தெரியுமா? எல்லாரையும் மயக்கு, எல்லாரையும் அறியாமையில் ஆழ்த்தக்கூடிய வன்மை படைத்தது. உடனாய், எதோடு உடனாய் இருக்க? உயிருக்கு இருப்பிடம் எது? ஆணவத்துக்கு இருப்பிடம் எது? உயிர் தான். ஆதி என்றதாய் அனாதியாய், ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து, ஆன்மாவுக்கு கூடிய அறிவிச்சு செயல் மூன்றையும் ஆர்த்துன்னா ஒன்றுமில்லாமல் செய்து, நிகழ ஒட்டாமல் செயல்படாமல் செய்து, நின்று போத்திருவத்துவத்தை நிகழ்த்தி. போத்திருத்தம்னா என்ன தெரியுமா? எல்லா செயலுக்கும் நான் தான் கர்த்தா, இங்க நடக்கிற செயல் அத்தனையும் இறைவனுடைய செயல் இல்லையா? பிரபஞ்சத்தை யார் இயக்கிட்டு இருக்கா? இறைவன் தான். அவனன்றி ஓரணுவும் அசையாது. எல்லாவற்றையும் எப்படி நடக்க வேண்டும் என்று சங்கல்பித்து அந்த சங்கல்பத்தின்படி நடத்தி கொண்டிருப்பவன் இறைவனும் இறைவனுடைய திருவருணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, ஒரு கட்டடம் கட்டுறோம், கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா நாம் முதலாளியாக இருந்து பணத்தை நிறைய சம்பாதித்து ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம். கட்டும் பொழுது ஏராளமான தொழிலாளர்கள் அங்க வேலை செய்யறாங்க. அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அந்த கட்டணம் சொந்தமாயிடுமா? ஆகாது. அதுபோல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுடைய திருவருளால் கட்டப்பட்டது. இது நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம வினையை தீர்ப்பதற்காக இங்கு தற்காலிகமாக வந்திருக்கிறோம். நம்முடைய யதார்த்தம் இந்த இடம் கிடையாது. இந்த உலகத்துல வாழவே போறது கிடையாது. ஒரு எப்படி ரயில்ல அம்மாபேட்டையில தஞ்சாவூர்ல ஏறி கரூர்ல வந்து இறங்குறோம், இடையில நம்ம வந்து அந்த ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கோம், அந்த சீட்டு நம்முடைய உடம்பு இல்ல, இன்னைக்கு யாரும் சீட்டு யாரும் உட்கார்ந்துருக்காங்க. அது மாதிரிதான் அந்த உலகத்தினுடைய நம்ம வர்ற இடமும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? கட்டடத்தை கட்டுறதுக்கு இன்னொருத்தர் சிமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து, கம்பி வாங்கி கொடுத்து, இடத்த வாங்கி கொடுத்து கட்ட சொன்னவன் யாரு? சொந்தக்காரன். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன், அவனுக்குதான் கட்டடத்துக்கு சொந்தம். கட்டினதுனால நமக்கு சொந்தம் கிடையாது. ஆகவே இறைவன் இந்த உலகத்திலே வினையை அனுபவித்து ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உடலை தந்திருக்கிறான். இந்த பிரபஞ்ச வாழ்வை நமக்கு தந்திருக்கிறான், ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அப்படி இருப்பதனாலே நாம் இருக்கின்ற இடம் நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது, நம்ம இருக்கின்ற உடல் நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது, எல்லாமே நமக்கு உடமை என்று சொல்ல முடியாது. வினை தலைமை என்பது இறைவனுக்குத்தான், வினை தலைமையே நமக்கு கிடையாது. அப்ப வினை தலைமை உண்டு பண்ணுவது எது? நாம தான் எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா ஆணவ மலம். அதுதான் நமக்கு எப்போது என்ன எழுந்தா உடனே நினைச்சு பார்க்கணும், இது நம்ம செயல்படல, சாமி செயல்படல, இந்த இடத்துல யார் செயல்படுறா? ஆணவ மலம் செயல்படுகிறது. அதன் வசப்படக்கூடாது, இதுக்கு நான் தான் கர்த்தா, நான் இல்லாம இது ஆகாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சைதுதான் கேட்டவர்களால சொல்ல முடியாது, இறையருள் தான் நடத்துகிறது. போத்திருத்துவத்தை, செயலுக்கு நானே கர்த்தா என்ற தன்மையை உண்டாக்குகிறது ஆணவ மலம். நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து, எப்படி செம்பில தோன்றிய பொழுதே களிம்பு இருக்கிறதோ அதுபோல என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் எய்ந்து நின்றேன். ஆணவ மலத்துக்கு இப்படிப்பட்ட விளக்கத்தை நம்முடைய சிவஞானிகள் தான் சொல்ல முடியும், யாராலும் சொல்ல முடியாது. அது ஏழு விதமான உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. இதை நம்ம சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்திட்டு போயிடலாம். மோகம் குருவினாலும் நல்ல அறநூல்களாலும் இதுதான் தவறானது, இல்ல நீ செல்லாதே, இந்த நெறியில் நீ செல்ல வேண்டாம், இந்த நெறியில் நீ செல்ல வேண்டும், இந்த நெறியில் செல்லக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் அறிவுறுத்துகின்றன. விடுமின் வெகுளி வேட்கை நோய், மணிவாசகர் சொல்றாரு இல்லையா, விடுமின் வெகுளி வேட்கை நோய், கோபத்தை விட்டு. கோபப்பட்டா அப்ப கோபப்படும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு நரம்புகள், ஏராளமான தசைகள் இறுக்கமடைந்து செயல்படுகின்றன. சந்தோஷமா இருந்தா 15 உறுப்புகள் வேலை செஞ்சா, கோபமா இருந்தா 100 உறுப்புகள் வேலை செய்யலாம். ஆகவே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. பெரியவர்கள் எல்லாம் அறநூல்கள் சொல்லி இருக்கிறாங்க, இருந்தும் கூட அதை விட்டு நீங்காத, அதிலேயே நம்முடைய புத்தி செல்லுகிறது. அப்படி செல்லுதல் மோகம். பெறன்மனை நோக்காத பேராண்மை அரணன்றோ ஆண்ட ஒழுக்கு அருள் சொல்லி இருக்கிறார். மறந்தும் பெருங்கேடு சூடற்க சூடின் அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு. ஆனாலும் நம்ம மற்றவங்க கெடுதல் தான் நினைக்கிறோம், தப்பு தப்பா நம்ம சிந்தனை பண்றோம். அப்படி செல்லுவது மோகம். அந்த மோகத்தினாலே மதம் வருகிறது. மோகத்தினால நிறைய பொருளை சேர்த்துக் கொள்கிறோம். என்னை போல யார் இருக்கிறார்கள் என்று நாம் அகங்கரிக்கிறோம். என்னை போல ஒருத்தனும் கிடையாது, நான் ரொம்ப புத்திசாலி, எல்லாத்திலும் திறமசாலி நான் தான் என்று நினைக்கிறோம். அது மோகம்ங்கிறதா முதல், அந்த மோகத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடியது மதம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணனா, மோகத்தின் மதம் வந்த உடனே இந்த உலகத்தில் உள்ள பொருளை எல்லாம் நான் சேர்த்துக்கணும், எல்லாம் இறைவனுடைய உடமையாக இருக்க இவன் தன்னுடைய உடமை என்று எல்லா பொருளையும் மேலும் 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 சேர்த்துக் கொள்ள எப்பொழுதும் ஆசை அடங்குவதே இல்லை. ஒன்றனை விட்டு ஒன்றை பற்றியுடல் கிருமி போல. அந்த நாக்குப்பூச்சி நகரும் பொழுது பாத்தீங்கன்னா தலையை இப்படி இப்படி முன்னாடி ஒரு இடத்த அமுகிக்கும், தலையை மட்டும் நீக்கி ஒரு இடத்த புடிச்சுக்கும், பின்னாடி உள்ள விட்டுடும், இன்னொன்னு பிடிக்கும், பின்னாடி விட்டுரும், இப்படி போகும். அது போல ஒரு பற்றை பற்றி அது சேர்ந்த உடனே அடுத்த பற்றுக்கு இப்படியே முன்னேறிக்கிட்டே போயிடும். அப்போ மோகம் மதமாகவும் மதம் அராகமாகவும், கிடைக்காத பொருளிலே ஆசை வைத்து எல்லா பொருளையும் சேர்த்துக் கொள்ளது. இதெல்லாம் அடிப்படை எது? ஆணவ மலம். ஆணவ மலத்தினுடைய அடிப்படையில் இதெல்லாம் வருகிறது. அடுத்தது இதெல்லாம் ஏற்றம், அடுத்தது இறக்கம். அந்த பொருள் ஏதாவது ஒண்ணு கையை விட்டு போச்சுன்னா உடனே கவலை. கிட்டிய பொருள் ஏதாவது பிரிந்து போய்விட்டால், மனைவி மக்கள் செல்வம் வீடு மனை எல்லாம் வச்சுங்க, மோகத்தினால வந்த பொருள் இது ஏதாவது ஒண்ணு நம்மளை விட்டு போச்சுன்னா வருந்துதல், கவலைப்படுதல். கொஞ்சமா போச்சுன்னா கொஞ்சமா கவலை, அதிகமா போச்சுன்னா அதிகமா கவலை. அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த கவலையே மிகுந்து போகும்பொழுது தாபம், நெருங்கிய உறவினர்களோ அல்லது பொருள்களோ நம்மை விட்டு போகும் பொழுது அந்த பிரிந்ததற்கு ஆற்றாமை, மனசுல தாபம் தொட்டு பாரு கொதிக்கும், அப்படி தாபம் உண்டாகும். அதற்கு அந்த தாபத்தினுடைய அடுத்தபடியாக வாட்டம், என்ன ஆயிடுவான், கவலை. அதனால உடல் சோர்வு, மனச்சோர்வு எல்லாம் உண்டாகும். முக மலர்ச்சி இல்லாமல் வாடுதல். அப்புறம் இவ்வளவு நடந்த பிறகும் அடுத்தது விசித்திரம் என்ற உணர்வு வரும். ஆணமலத்தினுடைய அடிப்படையில் தான் எந்த செயலும் நம்முடைய வினை வழிப்படித்தான் நமக்கு அமைகிறது. இறைவன் இயக்கியபடிதான் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னு நினைக்காம எல்லாவற்றையும் தானே செய்வதாகவும், எல்லாவற்றையும் தானே அறிவதாகவும், தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணை ஏனை விடுதி கண்டாய். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், தலகால் புரியாம அழகிறான்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது உலகத்துல எல்லா பொருள்களும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போகும். ஆனா எல்லாமே சாஸ்வதம் நினைச்சு மேலும் மேலும் இந்த ஆசைகளில் உடலுதல், எல்லாவற்றையும் தானே செய்தாக நினைத்தல், அப்படி நமக்கு செய்த தீமையெல்லாம் பிறகு செய்யறாங்கன்னு நினைக்கிறது. பிறர் இன்னொருத்தங்க தீமை செய்யறாங்கன்னு நினைச்சா கூட ஆணவத்தினுடைய அது விசித்திரம் என்ற அந்த தலைப்புல வந்துடும். ஆகவே இப்படி ஏழு காரியங்கள் ஆணவமலத்தினுடைய காரியங்களாக நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஆணவமலத்தினுடைய இயல்பை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவமலம் உயிரே, அதை தொகுத்து சொன்னால் உயிரினுடைய அறிவை அடைக்கின்ற ஒரு தனி பொருள். இது அறியாமையே குணமாக உடையது. செம்பிற்கு களிம்பு குற்றமாவது போல் இது உயிருக்கு குற்றமாக இருந்து அனாதிபந்தமாக இருக்கிறது. அனாதிபந்தம்னா எப்ப அந்த பந்தம் வந்துச்சுன்னே தெரியாது, அனாதிபந்தமாக இருக்கிறது. இது அறிவில்லாத தடமா இருக்கிறது. ஒரு தடப்பொருளுக்கு என்ன ஆற்றல் பாருங்க, தடப்பொருளாக இருக்கிறது. அது பலவாக இல்லாமல் ஒரே பொருளாக இருக்கிறது. பலவா இருந்தால் அது என்ன ஆயிடும், பலவா இருக்கிற பொருள் என்ன ஆயிடும், அழியும். ஆனா இது ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள். இந்த உயிர்கள் எல்லாம் பல்வேறு விதமான பாகுபாடுகளுக்கு இதுதான் காரணமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அப்படி பாகுபாடு அடைவதற்கு காரணமா இருக்கிறது எது, எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதானே. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் வேறு 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 குணங்கள் அம்சங்களோடு இருப்பதற்கும் காரணம், அடிப்படையான காரணம் இந்த ஆணவமல பதிவு தான். அப்படி மூன்று பெரிய பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, விஞ்ஞானகல ஆன்மாக்கள், பிரளயகல ஆன்மாக்கள், சகல வகை ஆன்மாக்கள். இப்படி உயிர் வகைகள் பாகுபாட்டு அமைவதற்கு காரணமாக இருப்பது ஆணவமலம். அப்புறம் உயிர்கள் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு வாரியும் மறைக்கிறது, அதனாலதான் விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர்னு சொல்றோம். அப்படி இருந்தாலும் நீங்க வேண்டிய காலத்தில் எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்காது. அது கால வேறுபாடு உடையதாக சில உயிரை விட்டு நீங்கும், சில விட்ட அது இருந்து கொண்டிருக்கும். அப்படி இதனுடைய சக்திகள் பல பலவாக அமைகின்றன. நம்முடைய காரண அவசியங்கள் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, கேவலம் சகலம் சுத்தம். ஆகவே இந்த இந்த மூன்று அவசியங்களை அடைவதற்கு இந்த ஆணவம் தான் காரணமாக இருக்கிறது. இது நித்திய பொருள், வியாபக பொருள். வியாபகத்தினுடைய உயிர் அணுத்தன்மையை அடையுமாறு செய்வதனால இந்த ஆணவத்திற்கு ஆணவம் என்ற பெயர் உண்டாயிச்சு. இந்த காரண குறிகள், இதுக்கு சில காரண குறிகள் இருக்கு, ஒரு எட்டு காரண குறிகள் சொல்கிறார்கள். இது நம்மகிட்ட இந்த எட்டு காரண குறி இருந்ததுன்னா இது நம்மகிட்ட இருக்கு, இல்ல மற்றவர்கள்ட்ட இந்த காரண குறிகள் இருந்ததுன்னா உடனே அவர்கள்ட்ட இந்த ஆணவம். ஏன்னா இது ரொம்பவும் ரகசியமாக வேலை செய்யும். இது எப்படி இருக்கு, இல்லாம இருக்கா, நமக்கே ஆணவம் இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த காரண குறிகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தால் அது எப்படி ரகசியமா வேலை செய்து நம்மகிட்ட கூட இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அது அந்த காரண குறிகள்ல முதல் இது பசுத்துவம், பாசத்தன்மை உடையதாக செய்தல். பச்சு பிளஸ் ஊ, அதனாலதான் பசுன்னு சொல்றாங்க. பாசங்களினால் கட்டப்பட்ட தன்மை அதனால உண்டாகும் இந்த ஆணவலம் இருப்பதனால. இப்ப நாம எல்லா ஆணவலத்திற்கு உட்பட்டவர்கள் தான். எனக்கு ஆணவலம் பதிவே எனக்கு இருக்காது, நான் அதுல இருந்து மீண்டவன் அப்படின்னு சில சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஆணவலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உயிரோடு உடலோடு நாம் கலந்து இந்த உலகியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆணவமலம் சுத்தமா நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல இருக்க முடியாது. அவர்கள் சிவஞானிகளாக போய்விடுவார்கள். முற்றிலும் ஆணவமலமே தேர்ந்தவர்கள் ரொம்ப காலம் அதிகமாக உலகத்துல வாழ மாட்டார்கள். ஆகவே இந்த பசுத்துவம் இருக்குதுனாலே ஆணவமலம் இருக்கிறது, அதுக்கு பசுத்துவம்னு பேரு. அடுத்தது பசு நீராகாரம். அந்த பசு நீராகாரம் என்பது உயிரினுடைய அறிவை அது மறைக்கும், மறைத்தல் தன்மை. இப்ப எனக்கு தெரியலையே, இந்த ரெண்டு மணிக்கு இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னு தெரியுமா எனக்கு, வருமா ஒரு திடீர்னு அவசர செய்தி வந்து நான் மத்தியானம் நாளை காலையில ரிசர்வ் பண்ணிருக்கோம் பயிலுக்கு, இன்னைக்கு மத்தியானம் நான் ஊருக்கு வர்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா, என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா. இப்ப இங்க உட்காந்து உங்கள்ட்ட பேசியிருக்கேன், பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா, அறியாமை இருந்தது. அப்போ நம்முடைய அறிவை மூடுகிறது, பசு நீராகாரம்னு பேருக்கு. மிருத்யு, இந்த உடலோடையே நம்ம நீண்டகாலம் வாழ முடியாம வினை முடிஞ்ச உடனே நம்ம உடம்ப விட்டு உயிரை நீங்கும்படியாக செய்வது ஆணவமலத்தினுடைய செயல்பாடு. மூர்ச்சை, நம்மை மயங்கி கிடக்க செய்வது ஆணவமலம். மலம், நம்ம அசுத்தமாக்குறது. நம்ம உண்மையிலே இயல்பிலே நம்ம யாரு, தூய்மையுடையவர்கள். நம்ம அசுத்தமாக்குனது எது, மலம்தான். மலம் என்றால் குற்றம். அஞ்சனம், அது இருள் போல நிற்கிறது. அஞ்சனம் என்பது இருள் தன்மையுடையது. அவிச்சை, நமக்கு அறியாமையை செய்கிறது. ஆவிருத்தி, அறிவையும் செயலையும் விருப்பத்தையும் மறைக்கிறது. ஆக இந்த எட்டு காரண குறிகள் இருந்தால் நாம் இந்த ஆணவமலத்திற்கு வசப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள்ட்ட அது காணப்பட்டால் ஆணவமலத்தில் இவர்கள் இவர்களுக்கு அந்த மறைப்பு இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே இந்த இரண்டாவது அதிகரணம் சகசமலத்து உணராது அவை சந்தித்தது. ஏன் இந்த அந்த கரணங்கள் உயிரையோடு கூடியிருக்கின்றன அப்படின்னா, சகசமலமாகிய ஆணவமலம் இருப்பதனால் இவைகள் கருவிகளாக கூடிக்கொண்டிருக்கின்றன. இவைகள் கருவிகளை தவிர இவைகள் உயிர்கள் அல்ல, உயிர் அல்ல. பாருங்க, எவ்வளவு காரண காரியங்கள்லாம் சொல்லி இந்த அந்தகரணங்கள் தடம் தான், அது உயிர் அல்ல என்பதை சொல்கிறார். நான்காம் சூத்திரத்தினுடைய மூன்றாம் அதிகரணம், அமைத்து அரசு ஏய்ப்பன் என்று அஞ்சு அவத்தை தே. அமைத்து அரசு ஏய்ப்ப, அமைச்சரோடு கூடிய அரசு போல இந்த உயிரானது ஐந்து விதமான நிலை வேறுபாடுகளை அடைகிறது. இதற்கு இதான் மூன்றாவது அதிகரணம். என்னுடைய மேற்கோள், இந்த ஆன்மா சாக்கிரம் சொப்பனம் சுடுத்தி துரியம் துரியாதீதமாய் உள்ள பஞ்சாவத்திதனாய் நிற்கும் என்றது. பஞ்சாவத்திதனாய், பஞ்ச அவத்திகன் நிலைமையுடையவன் அர்த்தம். பஞ்சம், பஞ்சம்னா ஐந்து இல்லையா, அவத்தைனா நிலைகள், அஞ்சு நிலைகளை உடையவனாய், அவத்திதனாய் அப்படின்னா நிலைகளை உடையவனாய், அவத்திதன் நிலையுடையவன். இந்த உயிரானது இந்த கருவிகளோடு கூடி ஐந்து விதமான நிலை வேறுபாடுகளை, இன்னும் விளக்கமா சொன்னோம்னா அனுபவங்களை, ஐந்து விதமான அனுபவங்களை அடைகிறது. இதற்குரிய விளக்கம், ஆன்மா சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்றும் ஐந்து நிலைகளை உடையதா இருக்கும். இப்போ இது தமிழ்ல சொல்றதுன்னா, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். காரணவத்தைகளை பத்தி மிக விரிவா சொல்லியிருக்கோம். காரணவத்தைகள் கேவலம் சகலம் சுத்தம், காரிய அவத்தைகள் அஞ்சு அவத்தைகளை இந்த உயிர் அடைகிறது. அதை பத்தி விரிவா இந்த அதிகரணத்தை தான் பாக்குறோம். இதற்குரிய ஏது என்னன்னா, அதுதான் மலதொரூபத்தின் மறைந்து அரூபதொருவியாய் நிற்றலால், ஆன்மா ஆணவமலத்தினால் மறைக்கப்பட்டு அருவ உடம்பாகிய தத்துவ வடிவாய் நிற்கிறது. தத்துவத்துல இந்த தத்துவங்களில் கலந்திருந்து இந்த தத்துவமாக உடம்பாகவே தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறது உயிர். ஆனா உடம்பு உயிர் அல்ல, இதுக்கு வேறானது, அந்த கரணங்களில் வேறானது, சூக்ம தேகத்தில் வேறானது, சூழ தேகத்தில் வேறானது அப்படின்னா இதுவரை ஆராய்ந்து நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆகவே இதுல மறைந்து கொண்டு தன்னையே இழந்து நிற்கிறது இந்த ஆன்மா. அதே நம்ம ஐந்து அவத்தைகள் ஒவ்வொரு நாளும் நாம் அடைகிறோம். அந்த ஐந்து அவத்தைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கனவு காண்பதும், நனவிலே இருப்பதும், உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் நிலைக்கு செல்வதும் உயிர். ஆனால் கருவரணங்கள் கூடுவதனாலும் குறைவதனாலும் உயிருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இந்த ஐந்து அவத்தைகளுக்கும் அப்பாற்பட்டவன் உயிர் என்பதை தெரியும். இப்ப முக்கியமா நம்ம இந்த 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 ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சினா, முற்றிலும் உடல் அல்ல நாம் உயிர், நாம் அறிவு சுரூபம். அறிவு சுரூபமாகிய உயிரை ஆணவமாகிய அழுக்கு மறைத்திருக்கிறது. இந்த ஆணவங்களை அழுக்கிருந்து விடுபட்டு நாம் நம்மளுக்கு இயற்கையாக சொந்தமாக இருக்கக்கூடிய, நம்முடைய இயற்கையாக இருக்கக்கூடிய கடவுள் பேரறிவு சுரூபமாகிய கடவுளை நாம் அடைய வேண்டும், அவனை சென்று அணைய வேண்டும். அதுதான், அதை நல்ல தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உடல் பௌதிகமயமானது தலமயமானது, இதுல பற்றில்லாமல் இருக்க வேண்டும், இதுல மோகித்து நிற்கக்கூடாது என்பதை வலிமையாக நமக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வளவு காரண காரியங்களோடு கூடி இந்த ஆராய்ச்சி நம்முடைய ஞானிகள் செய்து நமக்கு தருகிறார்கள். இந்த தத்துவ ஆராய்ச்சி இல்லாவிட்டால் சாதாரணமாக இந்த உடலை வெல்வது என்பது, பக்தி செலுத்தலாம், கோயிலுக்கு போகலாம், ஆனாலும் நாம் பழையபடியே தான் இருப்போம், அஞ்ஞானம் நம்மை விட்டு விலகாது. எத்தனை அபிஷேகம் செய்தாலும், எத்தனை பேர கோயிலுக்கு போனாலும், நம்ம எதிரென்று பலவித கைங்கரியங்களில் ஈடுபட்டாலும், இந்த ஞானம் நமக்கு வர வேண்டும். கடவுள் கடத்துல ஞானத்தை நமக்கு தர்றான். முதல்ல சரியை கிரியை யோகம் ஞானம், ஞானத்துல கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல். ஆகவே பதிபசு பாச உண்மைகள் நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும். இந்த ஞானத்தை பெற்றாலன்றி இறைவனை நம்மால அடையவே முடியாது. இறைவனை அடைவதற்கு மிக சுலபமான வழி இந்த ஞானத்தை நாம் அடைவதுதான். ஆகவே நாம் உயிர் என்று நாம் கருத வேண்டும். முதல்ல நமக்கு ஒரு சமயத்துல தொடர்ந்து சமய வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைப்பவர்கள் உயிர்னு நம்மை உணர வேண்டும். அப்படி உணர செய்வதற்கான உத்திகள் தான் இந்த சூத்திரங்கள் மூலமாக நமக்கு வழங்கப்படுகின்றன. ஆன்மா ஆணவலத்தினால் மறைக்கப்பட்டு அரு உடம்பாகிய தத்துவ வடிவாய் நிற்கிறது. அதனால அப்படி தத்துவ உடம்பில் நிற்பதினாலே இதற்கு ஐந்து விதமான அனுபவங்கள் ஏற்படுகிறது. அந்த ஐந்து விதமான அனுபவங்களைத்தான் இந்த மேற்கொண்டு வரக்கூடிய பாடல்கள்ல மிக விளக்கமாக மிக சிறப்பாக சொல்கிறார். சென்ற வகுப்பிலேயே இதை பற்றி நான் விவரமாக ஒரு கையேடு மாதிரி ஒன்று கொடுத்தோமே, இருக்கா எல்லாத்தையும்? சரி, இருக்குல்ல. சரி, எடுத்துக்காட்டு வெண்பா, 28வது வெண்பா பாருங்க. இதுக்கு முன்னி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த மாயை தான் நமக்கு ஞானத்தை வழங்குகிறது. அதனால தெளிவாக உடம்பு வந்து ஏதோ கெடுதல்னு நினைக்கக்கூடாது. சுத்தமாயிலிருந்து நமக்கு கடவுள் வாக்கை படைத்து தருகிறான். இந்த வாக்கு இல்லாவிட்டால் நமக்கு ஞானம் சிந்தனை உண்டாகாது. அப்ப வாக்கின் மூலமாக நமக்கு ஞானத்தை தருவதற்காக இறைவன் சுத்தமாயை தந்திருக்கிறான். சுத்தமாயிலிருந்து வழிபடு தெய்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அங்கதான் வழிபடு தெய்வங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. 25 மையேஸ்வர வடிவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அப்ப வழிபாடு என்பது மிக மிக அவசியமாகிறது. அந்த வழிபாட்டுக்கு உரிய மூர்த்தங்கள் அங்கிருந்து கிடைக்கின்றன. அடுத்தது நமக்கு அங்கிருந்த எழுத்து ஓசை சிந்தனை சொல் எல்லாவற்றையும் தருகிறான். அந்த சிந்தனை மூலாதாரல தூக்குமை வாக்கு, அந்த வாக்குகள் வந்து முதல்ல நுண்மை நிலையிலிருந்து பருமை நிலையாக அது வெளிப்பட்டு மற்றவருடைய காதுக்கும் கேட்கிற அளவுக்கு வரும்படியாக இறைவன் அந்த சுத்தமாயிலும் தருகிறான். அசுத்தமாய நமக்கு உள்ளந்த கரணங்களாக பயன்படுகிறது. காலம் நீதி முலை, காலம் வந்து முக்காலங்களை நமக்கு உணர்த்துகிறது. காலத்துவத்தில் தான் நம்ம இருந்து நம்முடைய வினைவழி நம்முடைய எவ்வளவு காலம் அனுபவிக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையும் அந்த காலத்துவம் தான் நமக்கு வழங்குகிறது. அதுக்கடுத்து நீதி தத்துவம், யார் செய்தவனே நாம் செய்தவனே நம்மையே வந்து சேரும்படியாக நீதி தத்துவம் செய்கிறது. குருட தத்துவம் நமக்கு சற்று ஆணவலத்திலிருந்து வெளிவருமாறு நம்மை செய்கிறது. அதுக்கடுத்து ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் எல்லா தத்துவங்களும் நமக்கு அறிவு உண்டாக்குகின்றன. அறிகருவிகள், செயற்கருவிகள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், மனமுதிரிய நான்கு அந்த கரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தா நமக்கு எல்லாம் நமக்கு அறிவு விளக்குவதற்காக வருகின்றன. ஆகவே இந்த உடல் வாழ்க்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். உடல் வாழ்க்கையை நாம் தீயது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உடலை ஆத்மகத்தி செய்து கொள்ளக்கூடாது. உடலுக்கு எந்த வகையிலும் நம்ம தீமையா ஒரு காரியம் பண்ணக்கூடாது. நிறைய சாப்பாடு சாப்பிடலாமா, உடம்ப வளர்க்கலாம்னு, அதுவும் கடவுளுக்கு செய்கின்ற அபச்சாரம், துரோகம்தான், துரோகம்தான். சரி, சாப்பிடாம பண்ணி போட்டு வச்சிடலாமா, அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய அபச்சாரம். இறைவனை நாம் நிராகரிப்பது என்பது ஏதோ கோயிலுக்கு கோபம் இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பை தவறாக பயன்படுத்தினால் கூட தேவையில்லாத விஷயங்களை குடிப்பது அது இறைவனுக்கு செய்யக்கூடிய அபச்சாரம். கடவுளை நம்ம நிந்திக்கிறோம்னு அர்த்தம், வாயால் நிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாத சேர்க்கைகள், இப்படி உடம்பை நாம் வந்து அது வந்து ரொம்ப தூய்மையானது. உடம்பை போன்ற தூய்மையானது ஒண்ணும் கிடையாது. மாயா தனு விளக்காம், அப்ப இறைவன் நம்ம ஞானத்தை அடைவதற்கு ஒரு சாதனமாக வந்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு கருவியும் இறைவனை பற்றி பிடிப்பதற்கு இது ரொம்ப துணையாக இருக்கிறது. கண்களால் அவனுடைய வடிவத்தை பார்க்கிறோம், காதுகளால் அவனுடைய புகழ் மொழிகளை கேட்கிறோம், மூக்கினால் அவனிடமிருந்து வருகின்ற மனத்தை நுகர்கிறோம், வாயினால் அவனுடைய பிரசாதத்தை சாப்பிடுகிறோம், மெய்யினால் அவனுக்கு அணிந்த மலர்மாலைகளை நம்முடைய மெய்யிலே போடுகிறோம், அல்லது வந்து திருநீற்றை அணிகிறோம், ருத்ராட்சி அணிகிறோம். இதெல்லாம் இறைவனோட சம்பந்தப்பட்டது. ஆக ஐந்து புலன்களை சப்ளிமேஷன் ஆங்கிலத்தில் மேலான நெறிக்கு நம்ம புனித நிலைக்கு நம்மை ஈடுபடுத்துவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த கருவிகள் அனைத்தும் தூய்மை அடைகின்றன. எப்போ இதை தாழ்வான விஷயங்களை பயன்படுத்தும் போது அந்த கருவிகள் எல்லாம் தன்னுடைய தன்மையை புனிதத்தை இழந்து விடுகின்றன இல்லையா. மம்புடியை போட்டு சாக்கடைக்குள்ள இருக்கிற அழுக்கையும் நோண்டலாம், இல்ல நல்ல இடத்தையும் கொத்தி வயலையும் விளைவிக்கலாம். ஆகவே அந்த ஒட்டிக்கிறதுனால அந்த மம்முடிய வந்து சாக்கடையில் போட்டு ஒட்டுறதுனால இது அழுக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இந்த உடலை நாம் துச்சமாக தாழ்வாக பயன்படுத்தினால் நாம் இறைவனிடமிருந்து விலகுகிறோம் அப்படின்னு பொருள். இதை உன்னத நிலையில நாம் வைத்திருக்க வேண்டும். முற்றிலும் நாம் காலையில எழுந்தது முதல் இரவு படுக்க போகும் வரை படுக்க தூக்கம் கூட ஒரு யோகம்தான். ஏனென்றால் நல்ல காரியங்களை மறுநாள் செய்வதற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. அப்ப தூக்கம் கூட யோகம் தான், சரியாக பயன்படுத்தினால். அதுக்குன்னு 24 மணி நேரம் தூங்கி நான் யோகம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஆகவே சாப்பிடுவது, தூங்குவது, மற்றவர்கள் உரையாடுவது எல்லாமே இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறிய மிகப்பெரிய ஒளி. அதனாலதான் தாய்மான சாமிகள் ஒரு காலம் அன்றி இது சதாகால பூஜையாக ஒப்புவித்தேன். பூஜை ஒரு நேரத்தில் நிகழ்வது அல்ல. 10 நிமிஷம் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பூஜை கிடையாது. சதா காலமும் 24 மணி நேரம் பூஜைதான். அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மாயை என்பது ஒரு தூய புனிதமான ஒரு பொருள். அதை இறைவன் மாயினாலே வந்த கருவிகளை கொண்டு நமக்கு இந்த உடலாகிய கட்டிடத்தை நம்மிடம் உடலாகி நமக்கு தந்திருக்கிறான். இதை நாம் இறைவனுக்குரிய சாதனமாக பயன்படுத்தி நாம் மேன்மையை அடைதல் வேண்டும்.